வணக்கம் மாணவர்களே, இப்போது முதல் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியூடாக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் திருமதி ஸ்வர்ணலதா ஆசை தம்பி, இந்தகல தமிழ் வித்யாலய ஆசிரியர். இன்று நாம் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடப்பரப்பில் எமது நல்வாழ்வு எனும் கருப்பொருளின் கீழ் நாம் நட்பண்புகளை பேணி அர்த்தமுள்ள வெற்றிகரமான வாழ்வை கட்டி எழுப்பிக் கொள்வதற்கான நடத்தைகளை அறிந்து கொள்வோம். கடந்த நிகழ்ச்சியில் வரலாற்று முக்கியத்துவமுடைய இடங்கள் மற்றும் தாவரங்களை அறிந்து கொண்டீர்கள். சிங்கராஜாவனம், சிவனொளி பாதமலை, ரிட்டிகள மலை, நாகமரப் பூங்கா, புனித வெள்ளரசு மரம், மன்னார் பெருக்க மரம், முதலாவது தேயிலை செடி என்பனவாகும். ஆம் மாணவர்களே, தரம் நான்கில் விடயங்கள் காணப்பட்டாலும் தரம் ஐந்தில் புலமை பரீட்சையில் நீங்கள் எதிர்கொள்ளும் வினாக்களுக்குரிய பாடப்பரப்புகளே இவையாகும். அன்று கற்றறிந்த விடயங்களில் மூன்று வினாக்களை வினாவினேன். முதலாம் வினா, நீண்ட வருடங்கள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த தமிழ் மன்னன் யார்? இரண்டாம் வினா, யுனெஸ்கோ அமைப்பினால் உலக உரிமைத்தளமாக அறிவிக்கப்பட்ட வனம் எது? மூன்றாவது வினா, மிக பழமையான பெருக்க மரம் காணப்படும் மாவட்டம் எது? அதற்கான விடைகளையும் பார்ப்போம் மாணவர்களே. நீண்ட வருடங்கள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த மன்னன் எல்லாளன். யுனெஸ்கோ அமைப்பினால் உலக உரிமைத்தளமாக அறிவிக்கப்பட்ட வனம் சிங்கராஜா வனம். மிக பழமையான பெருக்க மரம் காணப்படும் மாவட்டம் மன்னார் மாவட்டம். அவ்வினாக்களுக்கு பல மாணவர்கள் பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் சரியான பதிலை கூறியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதிலும் மிக வேகமாக சரியான பதிலை கூறியவர்கள் இவர்களே. முதலாவதாக பாத்திமா, தரம் ஐந்து, அல்டுமுள்ள தமிழ் வித்யாலயம். இரண்டாவது அஸ்மியா, தரம் ஐந்து, கொக்காகல தமிழ் வித்யாலயம். மூன்றாவது ஏ விதுஷன், தரம் ஐந்து, அப்புத்தலை தமிழ் வித்யாலயம். பாராட்டுக்கள் மாணவர்களே. ஏனையவர்களும் இதுபோல் உங்கள் வினாக்களுக்கான விடைகளை முன்கூட்டியே முன்வைப்பீர்கள் என எதிர்பார்க்கிறேன். சரி மாணவர்களே, இன்றைய கற்றல் நிகழ்ச்சிக்கு தயாராக குறிப்பெடுப்பதற்கு தேவையான கற்றல் உபகரணங்களுடன் ஆயத்தமாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். குறிப்பெடுப்பதன் மூலம் நினைவில் நிறுத்தவும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் முடியும். நமது நல்வாழ்வு பற்றி தரம் நான்கில் கற்றுக்கொண்டது உங்களுக்கு நினைவிருக்கும். நட்சுகாதார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள, தமது வேலைகளை ஒழுங்கமைத்து வெற்றிகரமாக செயற்படுத்தல், யாதாயினும் வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடித்தல், நேர சூசியின்படி வேலை செய்ய பழகுதல், இலங்கையில் பிறந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிரபலங்களின் நட்பழக்கங்களை அறிதல், உடல் உள நல்வாழ்க்கைக்கான சூரிய நமஸ்கார படிநிலைகள், தியான செயற்பாடுகள் என்பவற்றை கற்றதும் உங்களுக்கு நினைவிருக்கும். இன்று நாம் கற்பவை குறித்த வேலையை திட்டமிட்டு நேர சூசியின்படி செய்ய பழகுதல், சிறந்த பேச்சு பாங்கினை பிரயோகித்தல், எளிமையான வாழ்க்கை முறையை அறிதல், ஏனையோருக்கு எந்த ஓர் இடத்திலும் நெருக்கடி ஏற்படாதவாறு செயற்படுதல், குழுவாக நம் சமூகத்தில் பின்பற்ற வேண்டிய வழக்காறுகள், எளிமையான நேர்மையான வாழ்வு வாழ்ந்த உலக பிரபலங்கள் மூவர் பற்றிய அறிவு, அடுத்ததாக நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஆக்கச் செயற்பாடுகள். அத்தோடு நாம் உடல் உள நல்வாழ்விற்கு பொருத்தமான தியான பயிற்சிகள், சூரிய நமஸ்காரத்தின் மூலம் பெறும் நன்மைகள் பற்றி அறிதல். ஆம் மாணவர்களே, முதலாவதாக குறித்த வேலையை நேர சூசியின்படி செய்ய பழகுவதால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி அறிவோம். உடனுக்குடன் வேலைகளை முடிக்கலாம், வேலைகளை விரைவாக செய்து முடிக்கலாம், வேலை செய்வதில் உங்களுக்கு நிபுணத்துவம் ஏற்படும். வேலை செய்வதற்கான நேரத்தை மீதப்படுத்தலாம். வேலை செய்வோருக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கையில் உயர் நிலையை அடைவீர்கள். கல்வியிலும் சாதனை படைக்கலாம். எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி கொள்ளலாம். எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழலாம். ஆமாணவர்களே, நேர சூசியின்படி இயங்குவதனால் கிடைக்கும் நன்மைகளை மீண்டும் அறிவோம். உடனுக்குடன் வேலைகளை முடிக்கலாம். வேலைகளை விரைவாக செய்து முடிக்கலாம். வேலை செய்வதில் நிபுணத்துவம் ஏற்படும். வேலை செய்வதற்கான நேரத்தை மீதப்படுத்தலாம். வேலை செய்வோருக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கையில் உயர் நிலையை அடையலாம். கல்வியில் சாதனை படைக்கலாம். எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி கொள்ளலாம். எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழலாம். இரண்டாவது விடயமாக நமது பேச்சு பாங்கு பற்றி அறிவோம். அதிகார துணியில் இருந்தால் முரண்பாடுகளாகவும், சாந்தமான துணியில் இருந்தால் உடன்பாடான நடத்தைகளையும் ஏற்படுத்தும். இங்கே வா, யார் நீங்கள், என்ன வேண்டும் எனும் அதிகார தோரணையும், யார் நீங்கள், என்ன வேண்டும் எனும் சாந்தமான வார்த்தையும் உடன்பாடான நடத்தையை வழிகாட்டும். கூறும் விடயத்தை விடமானவர்களே, அதனை கூறும் விதமே மிக முக்கியமானது. அதிகார தோரணையில் கூறும்போது பின்வரும் முரண்பாடுகள் தோன்றலாம். கோபம் ஏற்படுதல், பழிவாங்கும் உணர்வு ஏற்படுதல், பணிந்து போக நேரிடல், வெறுப்பு ஏற்படல், கவலை ஏற்படுதல், அருவறுப்பு ஏற்படுதல், மன வருத்தம் ஏற்படுதல். ஆமாணவர்களே, அதை மீண்டும் அறிவோம். கோபம் ஏற்படுதல், பழிவாங்கும் உணர்வு ஏற்படுதல், பணிந்து போக நேரிடல், வெறுப்பு ஏற்படல், கவலை ஏற்படுதல், அருவெறுப்பு ஏற்படுதல், மன வருத்தம் ஏற்படுதல். எனவே ஆக்கிரமிப்பான தாழ்வான நடத்தை பண்புகளை விடுத்து நடுநிலையான பண்புகளை வெளிப்படுத்துவோம். மரியாதையான சொற்களை பயன்படுத்துவோம். மனதை புண்படுத்தும் சொற்களை தவிர்த்து விடுவோம். மகிழ்ச்சியான முகபாவனையை வெளிக்காட்டுவோம். பட்ட பெயர் சொல்லி அழைப்பதையும் தவிர்ப்போம். பிறருடன் அன்பாக பேசுவோம். பிறருக்கு எதிராக குற்றம் சாட்டுவதை தவிர்ப்போம். பிறருக்கு முன்மாதிரியாக நடப்போம். ஆமாணவர்களே, இப்போது இவை தொடர்பான சில வினாக்களை பார்ப்போம். ஆக்கிரமிப்பு நடத்தை காரணமாக ஏற்படுவது எது? இப்போது உங்கள் மனதில் இதற்கான விடை தோன்றியிருக்கும். ஆக்கிரமிப்பு நடத்தை காரணமாக ஏற்படுவது முரண்பாடு. கூறும் விடயத்தை விட முக்கியமானது எது? கூறும் பாங்கே முக்கியமானது. நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை எது? ஆமாணவர்களே, நடுநிலையான உடன்பாடான நடத்தையே வரவேற்கப்படும். அடுத்ததாக, இலங்கையில் பிறந்து ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்ற வீராங்கனை யார்? இதை தரம் நான்கில் கற்றிருப்பீர்கள். சுசந்திகா ஜெயசிங்க என்பதே விடையாகும். அடுத்ததாக, எளிமையான வாழ்க்கை முறை பற்றி அறிவோம். எளிமையான ஆடை அணிகலன்களை அணிதல், வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுதல், அத்தியாவசியமான பொருட்களை மட்டுமே கொள்வனவு செய்தல், துரித உணவுப் பொருட்கள் பொரித்த உணவுப் பொருட்களை தவிர்த்தலும் சிறந்தது, களியாட்டங்களை தவிர்த்தல் சிறந்தது. ஆமாணவர்களே, எளிமையான வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டியவற்றை மீண்டும் நினைவு கூறுகிறேன். எளிமையான ஆடை அணிகலன்களை அணிதல், வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுதல், அத்தியாவசியமான பொருட்களை மட்டுமே கொள்வனவு செய்தல், துரித உணவுப் பொருட்கள் பொரித்த உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தவிர்த்தல், களியாட்டங்களை தவிர்த்தல். இவ்வாறான ஒரு எளிமையான வாழ்க்கை முறை வாழ்வதால் ஏற்படும் நன்மைகளையும் அறிவோம். கடன் தொல்லை ஏற்படாது, மன மகிழ்ச்சி ஏற்படும். நச்சுத்தன்மையற்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்பதால் நோய்கள் ஏற்படாது. ஆமானவர்களே, நாம் ஆடம்பர வாழ்க்கை வாழும் போது ஏராளமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. ஆடம்பரமான வாழ்க்கை முறை வாழ்வதால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் அறிவோம். கடன் தொல்லை அதிகரித்து மன உளைச்சல் ஏற்படும். திருடர்களிடமிருந்து சொத்துக்களை பாதுகாக்க நேரிடும். ஆரோக்கியமற்ற உடன் உணவுகளை உண்பதால் நோய்கள் ஏற்படும். இதனால் வைத்திய செலவுகளும் ஏற்படும். ஓய்வின்றி ஆடம்பர செலவுக்காக உழைக்க நேரிடும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதால் கடன் தொல்லை அதிகரித்து மன உளைச்சல் ஏற்படும். திருடர்களிடமிருந்தும் சொத்துக்களை நாம் பாதுகாக்க நேரிடும். ஆரோக்கியமற்ற உடன் உணவுகளை உண்பதால் நோய்கள் ஏற்படும். இதனால் வைத்திய செலவுகள் ஏற்படும். ஓய்வின்றி நாம் உழைக்க நேரிடும். அதனால் எளிமையான வாழ்வு என்பதே எமக்கு மிக சிறந்ததாகும். அடுத்ததாக, எந்த ஓரிடத்திலும் ஏனையோருக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அறிந்து தவிர்ப்போம். ஆமானவர்களே, நாம் சமூகத்தில் பலவிதமான நெருக்கடிகளை உணர்ந்து அருவிருப்புக் கொள்கின்றோம். அவ்வாறான நிகழ்வுகளை நாம் தவிர்ப்போம் எமது நல்வாழ்வினூடாக. பேருந்தினில் புகைப்பிடித்தல், பேருந்தினில் உரத்து சத்தமிடுதல், வங்கி, பேருந்து நிலையம், புகையிரத நிலையத்தில் மக்கள் வரிசையாக காத்திருக்க இறுதியாக வந்தவர் முன் செல்ல முயற்சித்தல், சிறு வீதிகள், பிரதான வீதிகளில் விளையாடுதல், அழுக்கான ஆடைகளுடன் சன நெரிசலுள்ள இடங்களில் நடமாடுதல், கைபேசியில் சத்தமாக பேசுதல், பொது இடங்களில் எச்சில் துப்புதல், கழிவுகளை வீசியறிதல், மதுபோதையில் பொது இடங்களில் குழப்பம் விளைவித்தல், தங்களது கருமங்களை நிறைவேற்ற லஞ்சம் கொடுத்தல், பொது போக்குவரத்தில் ஆசனங்களை சேதமாக்குதல், பயணச்சீட்டு பெறாமலே பயணம் செய்தல், கண்ட கண்ட இடங்களில் பாதைகளை கடத்தல், பாதையின் அருகில் நாய் மாடுகளை நடமாட விடல், பேருந்தின் மிதி பலகையில் பயணம் செய்தல். ஆம் மாணவர்களே, இந்த செயல்களை கூறும்போது உங்களுக்கு அருவெறுப்பு வருகின்றது தானே? மீண்டும் அந்த கூடாத செயல்கள் பற்றி நாம் அறிவோம். பேருந்தினில் புகைப்பிடித்தல், பேருந்தினுள் உரத்து சத்தமிடுதல், வங்கி, பேருந்து நிலையம், புகையிரத நிலையத்தில் மக்கள் வரிசையாக காத்திருக்க இறுதியாக வந்து முன் சென்று தன் காரியங்களை செய்ய முயற்சித்தல், சிறு வீதிகள், பிரதான வீதிகளில் விளையாடுதல், அழுக்கான ஆடைகளுடன் சன நெரிசலுள்ள இடங்களில் நடமாடுதல், கைபேசியில் சத்தமாக பேசுதல், பொது இடங்களில் எச்சில் துப்புதல், கழிவுகளை வீசியறிதல், மதுபோதையில் பொது இடங்களில் குழப்பம் விளைவித்தல், தங்களது கருமங்களை நிறைவேற்ற இளஞ்சம் கொடுத்தல், பொது போக்குவரத்தின் ஆசனங்களை சேதமாக்குதல், பயணச்சீட்டு பெறாமல் பயணம் செய்தல், கண்ட கண்ட இடங்களில் பாதைகளை கடத்தல், பாதையின் அருகில் தான் வளர்க்கும் நாய் மாடுகளை நடமாட விடல், பேருந்தின் மிதி பலகையில் பயணம் செய்தல். ஆம் மாணவர்களே, இவை கூடாத விடயங்கள். எனவே நாம் அவற்றை தவிர்த்தலே மிகச்சிறந்தது. பேருந்து மிதிப்பலகையில் பயணம் செய்தல் இப்போது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதற்காக தண்டப்பணம் அறவிடுவதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக நாம் குழுவாக சமூகத்தில் பின்பற்றும் வழக்காறுகள் பற்றி அறிவோம். பரம்பரையாக எமது பெற்றோரால் அறிவுறுத்தப்பட்டும் நாம் அவற்றை பின்பற்றியும் வரும் வழக்காறுகள் இவற்றில் முக்கியம் பெறுகிறது. மூத்தோர் முன் எழுந்து நிற்றல், தாய் தந்தையர் சொற்படி நடத்தல், தாய் தந்தையரின் கால்களில் வீழ்ந்து வணங்குதல், உணவு உண்ணும் முன் இரு கைகளையும் கழுவுதல், பிராணிகள் மீது அன்பு காட்டுதல், எப்போதும் உண்மை பேசுதல், சிறியவர்களுக்கும் முதியோருக்கும் உதவுதல், ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்தல். ஆமானவர்களே, வழக்காறுகளை மீண்டும் அறிந்து கொள்வோம். மூத்தோர் முன் எழுந்து நிற்றல், தாய் தந்தையர் சொற்படி நடத்தல், தாய் தந்தையரின் கால்களில் வீழ்ந்து வணங்குதல், உணவு உண்ணும் முன் இரு கைகளையும் கழுவுதல், பிராணிகள் மீது அன்பு காட்டுதல், எப்போதும் உண்மை பேசுதல், சிறியவர்களுக்கும் முதியோருக்கும் உதவுதல், ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்தல். ஆம் மாணவர்களே, எமது பேச்சு பாங்கு நேர சூசியின் படி நடத்தல், வழக்காறுகளை பின்பற்றுதல், எளிமையான வாழ்க்கை வாழுதல், இவ்வாறு எமது நல்வாழ்வு பகுதியில் பல விடயங்களை நீங்கள் இப்போது அறிந்தீர்கள். இப்போது இவ்விடயங்களை அடிப்படையாக கொண்டு எளிமையான முறையில் நேர்மையான வாழ்வு வாழ்ந்த பிரபலங்கள் பற்றி அறிவோம். உலகளாவிய ரீதியில் பிரபலமானவர்களே இவர்கள். தரம் நான்கில் இலங்கையின் பிரபலமானவர்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று நாம் உலகளாவிய ரீதியில் பிரபலமானவர்களை அறிவோம். இதில் மிக எளிமையான வாழ்வு வாழ்ந்ததில் முதன்மை பெறுபவர் அன்னை தெரேசா. பிறர் மீது அளவிலா அன்பு கொண்டவர், தன்னலம் கருதாத சேவை மனப்பாங்கு கொண்டவர், ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், ஆதரவற்ற குழந்தைகள் தொழுநோயாளர்கள் அனைவரையும் அரவணைத்து அவர்களது எதிர்காலம் தொடர்பாக கட்டி எழுப்பியவர், ஆதரவற்ற அனைவரையும் நேசிக்கும் மனப்பாங்கு இவர் மூலமே உலகிற்கு வந்ததெனலாம். அவர் பற்றிய நெகிழ வைக்கும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு இப்போது கூறுகிறேன். அன்னை திரேசா ஒருமுறை ஏழைகளுக்கு உதவுவதற்காக ஒரு செல்வந்தரிடம் கையேந்தி நின்றபோது அந்த செல்வந்தர் அன்னையின் கைகளில் காரி உமிழ்ந்தார். கைக்குள் விழுந்த எச்சிலை கைக்குள்ளேயே மூடிக்கொண்டு, இது எனக்கு போதும், என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்களே என்றார் அன்னை. திக்குமுக்காடி போன அந்த செல்வந்தரோ அன்னையின் கால்களில் வீழ்ந்து கதறி அழுதார். தன்னிடம் உள்ளவற்றை வாரி வழங்கினார். அனாதை இல்லம், தொழுநோயாளர் இல்லம் என்பவற்றையும் இந்த அன்னை நிறுவுவதற்கு இப்படி பல செல்வந்தர்களின் வாரி வழங்கிய வள்ளல் தன்மையும் அடிப்படையாக அமைந்தது. ஆம் மாணவர்களே, யாராவது எம் கையில் காரி உமிழ்ந்தால் நமக்கு ஏற்றுக்கொள்ளும் பண்பு வருமா? அதையும் தாண்டி ஏழைகளுக்காக இறங்கிய அன்னை மனித உருவில் வந்த கடவுள் என்பேன். அடுத்ததாக வருபவர் கர்ம வீரர் காமராஜர். எளிமையான ஆடை அணிபவர், நேர்மையாக வாழ்ந்து காட்டியவர், ஏழை எளிய மக்கள் மீது அளவில்லா அன்பு கொண்டவர், எளிய உணவுகளையே உண்பவர், இறக்கும் வரை எந்த ஒரு சொத்தும் தனக்காக சேர்த்து வைக்காதவர், இந்திய தமிழகத்தின் முதல்வராக பணிபுரிந்தவர். இந்திய தமிழகத்தின் முதல்வர் எனும் போது சற்று யோசித்து பாருங்கள், அவர் எப்படியான ஒரு ஆடம்பர வாழ்வை வாழ்ந்திருக்க முடியும்? ஆம் மாணவர்களே, எளிமையான ஆடை அணிபவர், நேர்மையாக வாழ்ந்து காட்டியவர், ஏழை எளிய மக்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர், எளிய உணவுகளையே உண்பவர். இறக்கும் வரை எந்த ஒரு சொத்தும் தனக்காக சேர்க்காதவர். இந்திய தமிழகத்தையே ஆண்ட ஒரு முதல்வரின் வரலாறு இது. இறக்கும் போது அவருக்கு சொந்தமாக இருந்தது அவருடைய கதர் வேட்டியும் மேல் சட்டை இரண்டு மட்டுமே. அவரை பற்றியும் நெகிழ வைக்கும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அவர் முதல்வராக இருந்தபோது நிறைய திட்டங்களை முன்வைத்தார். அவரை படிக்காத மேதை என்றும் கூறுவார்கள். படிக்காத மேதை ஆனால் பாயிலே படித்தவர்களே வரவேண்டும் என்று ஆதங்கத்துடன் இலவச கல்வியை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினார். தமிழகத்தில் குறிப்பாக. அது மட்டுமன்றி பகலுணவு திட்டத்தையும் அவரே செய்வித்தார். பகல் உணவிற்காக அதிக வரி அறவிடப்பட்டு அந்த வருமானங்கள் போதாது என கூறும்போது, எப்படியாவது அவர்களுக்கு உணவளிப்போம், அந்த உணவுக்கு வரி வருமானம் போதாவிட்டால் நானே கையேந்தி பிச்சை எடுத்தாவது உணவளிக்கிறேனே என்று கூறிய ஒரு முதல்வர். ஒருமுறை ஒரு நிகழ்வில் ஈடுபட்டிருக்கும் போது வலிமையாகவே இடது தோள்பட்டை மீதே அவர் சால்வை அணிவது உண்டு. ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக வலது தோள்பட்டை மீது சால்வை அணிந்திருந்தார். பத்திரிகைக்காரர்களும் அவரை சேர்ந்தவர்களும் அரசியல்வாதிகளும், ஏன் உங்கள் கொள்கையை நீங்கள் மாற்றிவிட்டீர்களா, இது என்ன, வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் சால்வை அணிந்து வருகிறீர்கள் என பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டார்கள். மலிப்பிக் கொண்டே இருந்தார் காமராஜர். இறுதியில் அவருக்கே பொறுக்க முடியவில்லை, வேகமாக தனது சால்வையை கழட்டினார். ஐயா, என்னிடம் இருந்ததோ ஒரே ஒரு மேல் சட்டை, அந்த மேல் சட்டை கிழிந்து விட்டது, அதை மறைப்பதற்காகவே இன்று நான் சால்வையை மாற்றி இந்த புகழ் போட்டேன், வலது பக்கத்துக்கு மாற்றினேன் என்றார். அங்கிருந்த பலரின் கண்கள் குளமாகியது. ஆம்மானவர்களே, எளிமையான வாழ்வு வாழ்ந்து சமூகத்தையே முன்னேற்றிய ஒருவரையே நாம் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது, கனவு காணுங்கள் என நாம் கல்வி குலத்தையே உசுப்பேத்திவிட்ட அப்துல் கலாம் அவர்களை பற்றியே. நேர்மையாக வாழ்ந்து காட்டியவர். இந்திய தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி ஆவார். எளிமையான ஆடை அணிபவர். மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாக விளங்கியவர். எளிய உணவு வகைகளையே உண்பார். இந்திய ஜனாதிபதியாக பதவி வகித்த போதும் மிக எளிமையாகவே வாழ்ந்தார். இந்திய ஏவுகணையின் தந்தையே இவர்தான் மாணவர்களே. இவரிடம் இறக்கும் போது என்ன சொத்து இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஆம், ஆறு உடைகளும் ஏராளமான புத்தகங்களும் இருந்ததாம். ஆறு உடைகளும் ஏராளமான புத்தகங்களும் இருந்ததாம். இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது நாம் எமது வாழ்வை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்போது உங்களுக்குள்ளே தோன்றியிருக்கும். எளிமையான வாழ்க்கை மூலம் நாளைய சமூகத்திற்கு உங்களாலும் நல்ல ஒரு பயனுள்ள தலைவராக வர முடியும். ஆம் மாணவர்களே, இப்படி ஒரு பயனுள்ள தலைவராக நீங்கள் வரவேண்டுமென்றால் எமது நல்வாழ்வுக்காக துணையாகும் பல ஆக்க செயற்பாடுகளை நீங்கள் செய்வதும் இன்றியமையாததே. நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு எவ்வளவு அவசியமானதோ அதேபோல் சுத்தமான கொதித்தாரிய நீர் அருந்துதலும் அவசியமானது. ஆரோக்கியமாக வாழ தினமும் 1.5 லிட்டர் தொடக்கம் 2 லிட்டர் வரை சுத்தமான நீரை அருந்துதல் வேண்டும். ஒரு நாளில் போதுமான அளவு நீர் நீங்கள் அருந்த வேண்டியதன் முக்கியத்துவங்கள் வருமாறு. உடலிலிருந்து கழிவுகளை சீராக வெளியேற்ற உதவும். உடலுக்கும் உள்ளத்திற்கும் இதமளிக்க உதவும். உடலமைப்பு சீரானதாக இருக்க உதவும். உடலில் கொழுப்பு சேருதல் குறைவடையும். அதிகளவு நோய்கள் வராமல் தடுக்க உதவும். உடலமைப்பு சீரானதாக இருக்கும். அம்மாணவர்களே, நீர் அருந்துவதின் முக்கியத்துவம் பற்றி மீண்டும் அறிவோம். உடலிலிருந்து கழிவுகளை சீராக வெளியேற்ற உதவும். உடலுக்கும் உள்ளத்திற்கும் இதமளிக்க உதவும். உடலமைப்பு சீரானதாக இருக்க உதவும். உடலில் கொழுப்பு சேருதல் குறைவடையும். அதிகளவு நோய்கள் வராமல் தடுக்க உதவும். உடலமைப்பு சீரானதாக இருக்கும். அடுத்ததாக, போதியளவு நீர் அருந்தாத போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் அறிவோம். மாணவர்களே, உடலில் தளர்ச்சி ஏற்படும், சிறுநீரின் நிறம் மாறும், தோல் வறண்டு போகும், சிறுநீரக கற்கள் தோன்றும், உதடுகள் உலர்ந்து போகும், தொண்டை வறண்டு போகும், மலச்சிக்கல் ஏற்படும். ஆம் மாணவர்களே, உடலில் தளர்ச்சி ஏற்படும், சிறுநீரின் நிறம் மாறும், தோல் வறண்டு போகும், சிறுநீரக கற்கள் தோன்றும், உதடுகள் உலர்ந்து போகும், துண்டையும் வறண்டு போகும், மலச்சிக்கல் ஏற்படும், நீங்களும் பொலிவிழந்து போவீர்கள், எமது அழகான தோற்றம் கூட மாற்றமடையும். நாம் எப்போதும் குளிர்ந்த நீரை அருந்துவதை விட வெதுவெதுப்பான நீரை அருந்துவதே உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதே மருத்துவர்களினதும் கூற்றாகும். இப்போது இந்த கொரோனா காலத்திலும் மருத்துவர்கள் இதையே உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றார்கள். சூடான நீரை அருந்தும்படியே உங்களுக்கு முன்வைக்கின்றார்கள். அடுத்ததாக மாணவர்களே, நாம் உடல் உள நல்வாழ்விற்கு பொருத்தமான செயற்பாடுகள் பற்றியும் அறிவோம். இதில் முதலாவதாக தியான பயிற்சி பற்றி அறிவோம். தியான பயிற்சிகள் 5 படிநிலைகளை கொண்டது. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே தரம் 4 கற்றிருப்பீர்கள். முதலாம் படிநிலை உடலை தளர்த்துதல். இரண்டாம் படிநிலை உள்ளத்தை தளர்த்துதல். 3 படிநிலை மன உறுதி. 4 படிநிலை பிரார்த்தனை. 5 படிநிலை மலர்வு. 5 படிநிலைகளிலும் ஒவ்வொரு படிநிலையிலும் நாம் செயற்படுத்த வேண்டிய நிலை பற்றி அறிவோம். முதலாம் படிநிலை, சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல கை கால்களில் தளர்த்துவீர்கள். உடல், தலை, மார்பு என முழு உடம்பையும் தளர்த்தி ஆழ்ந்த உள்மூச்சு வாங்கி வெளிமூச்சு விட்டு சுவாசிப்பீர்கள். இது முதலாம் படிநிலை மாணவர்களே. 2 படிநிலை, மனதை தளர்த்திக் கொள்வீர்கள். சுற்றுப்புற சூழலின் ஒளிகளை செவிமடுப்பீர்கள். தூரத்தே எழும் ஒளியை கூட உங்களால் செவிமடுக்க முடியும். பறவைகளின் ஒளி, காற்றின் ஒளியையும் செவிமடுப்பீர்கள். நீங்கள் சுவாசிக்கும் ஒளி கூட உங்களுக்கு கேட்கும். உங்கள் இதய துடிப்பு ஒளி உங்களுக்கு கேட்கும். உள்ளமும் உடலும் 2 படிநிலையில் அமைதியடைந்திருக்கும். மீண்டும் அதை பார்ப்போம் மாணவர்களே. மனதை தளர்த்திக் கொள்வீர்கள். சுற்றுப்புற ஒளிகளையும் செவிமடுப்பீர்கள். தூரத்தே எழும் ஒளிகளையும் செவிமடுப்பீர்கள். பறவைகளின் ஒளி, காற்றின் ஒளியையும் செவிமடுப்பீர்கள். நீங்கள் சுவாசிக்கும் ஒளியையும் செவிமடுப்பீர்கள். உங்கள் இதய துடிப்பு ஒளி கூட உங்களுக்கு கேட்கும். உள்ளமும் உடலும் இப்போது அமைதியடைந்திருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, படிநிலை 3 மன உறுதி ஆகும். இவ்வாறு நீங்கள் மன உறுதி பூணுவீர்கள். நான் பெற்ற அமைதியை என் நண்பர்களுக்கும் பகிர்கிறேன். நான் பெற்ற உள அமைதியை என் குடும்பத்திற்கும் பகிர்கிறேன். நான் பெற்ற உள அமைதியை என் பாடசாலைக்கும் பகிர்கிறேன். இந்த முழு நாட்டுக்கும் பகிர்கின்றேன். நான் வீட்டுக்கும் ஒளியாவேன், நான் பாடசாலைக்கும் ஒளியாவேன், நான் முழு நாட்டுக்கும் ஒளியாவேன். ஆமானவர்களே, உங்கள் மன உறுதி இவ்வாறு நீங்கள் மன உறுதி பூணுவீர்கள். நான் பெற்ற அமைதியை என் நண்பர்களுக்கும் பகிர்கிறேன், நான் பெற்ற உள அமைதியை என் குடும்பத்திற்கும் பகிர்கிறேன், நான் பெற்ற உள அமைதியை என் பாடசாலைக்கும் பகிர்கின்றேன், முழு நாட்டுக்கும் ஒளியாவேன், நான் வீட்டுக்கும் ஒளியாவேன், நான் பாடசாலைக்கும் ஒளியாவேன், நான் முழு நாட்டுக்கும் ஒளியாவேன். அடுத்த படிநிலை மாணவர்களே, நான்காவது படிநிலை பிரார்த்தனை. நான் இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றேன். எனது உள்ளத்தின் அமைதியை எனது நண்பர்களும் உணரட்டும், எனது வீட்டாரும் உணரட்டும், எனது பாடசாலையினரும் உணரட்டும். ஆமானவர்களே, உங்கள் பிரார்த்தனை மூலம் உங்கள் உள்ளத்தின் அமைதியை இவ்வாறு அமைதி பெறுவீர்கள், பிரார்த்தனை செய்வீர்கள். எனது உள்ளத்தின் அமைதியை எனது நண்பர்களும் உணரட்டும், எனது வீட்டாரும் உணரட்டும், எனது பாடசாலையினரும் உணரட்டும். படிநிலை ஐந்து, மலர்வு. நீங்கள் இவ்வாறு இவ்மலர்வதை உணர்வீர்கள். நான் பெற்ற அமைதியை எனது நண்பர்களுக்கும் என்னால் பகிர்ந்தளிக்க முடியும். எனது உள அமைதியை எனது வீட்டாரும் என்னால் பகிர்ந்தளிக்க முடியும். ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க என்னால் முடியும். எல்லாவற்றிலும் என்னால் வெற்றி பெற முடியும். முழு உலகையும் என்னால் வெற்றி பெற முடியும். முழு உலகையும் என்னால் வெற்றி பெற முடியும் என்பதே உங்கள் தியான பயிற்சியின் ஐந்து படிநிலைகளும் ஆகும். தினமும் நீங்கள் தியான பயிற்சி செய்வதால் ஏராளமான நன்மைகள் உண்டு மாணவர்களே. மன அமைதியை கட்டுப்படுத்தலாம். மனதை ஒருமுகப்படுத்தி பாடம் படிக்கலாம். உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்படும், மனம் மகிழ்ச்சி ஏற்படும், உங்கள் குறிக்கோள் நிறைவேறும். மனதில் அமைதியாக இருக்கலாம். மனதை ஒருமுகப்படுத்தி பாடம் படிக்கலாம். உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். கல்வியில் உங்கள் நோக்கத்தையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆம் மாணவர்களே, தரம் நாலில் கற்றதற்கும் தரம் ஐந்தில் கற்றதற்கும் சிறு வேறுபாடு ஒன்று காணப்படுகின்றது. மன உறுதியில் நான் முழு நாட்டுக்கும் ஒளிவிளக்காவேன் என்பது தரம் ஐந்திலும், தரம் நான்கில் அது நான்காவது படிமுறையிலும் காணப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். வினாவுக்கு ஏற்ற வகையில் நாம் விடையளிப்போம். அடுத்ததாக நாம் சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் பற்றி அறிவோம். தினமும் ஐந்து தொடக்கம் 10 நிமிட நேரமாவது சூரிய நமஸ்கார பயிற்சியில் ஈடுபடும் போது உடல் உள தகமைகள் விருத்தியடையும். இவ் சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் ஆனது 12 படிமுறைகளை கொண்டது. இப்பயிற்சியினால் விருத்தியடையும் உடற்தகமைகள் வேகம் அதிகரிக்கும், துரிதம் அதிகரிக்கும், உடற்பலம் அதிகரிக்கும், உடல் நெகிழும் தன்மை கூடும். ஆமானவர்களே, சூரிய நமஸ்காரம் மூலம் வேகம் அதிகரிக்கும், துரிதம் அதிகரிக்கும், உடற்பலம் அதிகரிக்கும், உடலின் நெகிழ்ச்சி தன்மை கூடும். சூரிய நமஸ்கார பயிற்சி செய்வதால் கிடைக்கும் நன்மைகள், நோயற்ற ஆரோக்கியமான நல்வாழ்வு கிடைக்கும். உடலை நன்கு வளைந்து வேலை செய்யும் திறன் கூடும். அமைதியான மகிழ்ச்சியான நல்வாழ்வு கிடைக்கும். படித்தவற்றை ஞாபகம் வைத்திருக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைப்பது போல மன ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆம் மாணவர்களே, தியான பயிற்சியும் சூரிய நமஸ்காரமும் செய்வதன் மூலம் எமது உளநலனும் உடல்நலனும் உயர்வடைவதை நீங்கள் அறிவீர்கள். நாம் எமது நல்வாழ்வின் மூலம் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்களை மீட்டி பார்க்க இப்போது நாம் வினாக்களுக்குள் செல்வோம். வினாக்களுக்கு தாங்கள் விடை எழுத தயார் நிலையில் இருப்பீர்கள் என நினைக்கிறேன். முதலாவது வினா, எமது ஆன்மீக செயற்பாடுகளில் நாம் செய்யக்கூடியது. இரண்டாவது வினா, மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை. மூன்றாவது, நாம் தவிர்க்க வேண்டிய உணவு எது. நான்காவது வினா, மாணவர்களே, காலையில் சூரிய ஒளியில் கிடைக்கும் விட்டமின் எது. ஐந்தாவது வினா, சௌகரியமாக அமருக, கண்களை மூடிக்கொள்க, இது மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை. நான் ஆசிரியரின் சொற்படி நடந்து வெற்றி பெறுவேன், இது மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை. நான் எனது குடும்பத்தினருக்கும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளையாவேன், இது மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை. அனைவரின் உள்ளங்களும் அமைதி பெறட்டும், இது தியான பயிற்சியில் எத்தனையாவது படிமுறை. நான் ஒளிவிளக்காக உலகிற்கு ஒளி ஊட்டுவேன், இது எத்தனையாவது படிமுறை. மனதை ஒருநிலைப்படுத்தும் தியான செயற்பாட்டில் முதலாவது படிமுறை எது? தியான செயற்பாட்டில் இரண்டாவது படிமுறை எது? சூரிய நமஸ்கார பயிற்சிகளை மேற்கொள்ள உகந்த நேரம் எது? மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகளில் மூன்றாம் படிமுறை எது? மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் நான்காம் படிமுறை எது? மனதை ஒருநிலைப்படுத்தும் தியான செயற்பாட்டில் ஐந்தாம் படிமுறை எது? கண்களை மெல்ல மூடுதல், இச்செயற்பாடு இடம்பெறுவது தியான பயிற்சியில் எத்தனையாவது படிமுறை? நான் சுற்றுப்புற ஒளிகளை நன்றாக செவிமடுக்கிறேன், இது தியான பயிற்சி செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை? ஆம் மாணவர்களே, இப்போது நான் கூறிய வினாக்களுக்கு விடைகள் உங்கள் மனதில் தோன்றியிருக்கும். உங்கள் குறிப்பு புத்தகத்தில் இவற்றை நீங்கள் இப்போது எழுதியிருப்பீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் எழுதிய விடையோடு நான் கூறும் விடையையும் இப்போது ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவது, எமது ஆன்மீக செயற்பாடுகளில் நாம் செய்யக்கூடியது எது? ஆன்மீக செயற்பாடில் நாம் செய்யக்கூடியது தியானம் செய்தல். தியான செயற்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதே இரண்டாவது வினா. ஐந்து படிநிலைகள் மாணவர்களே. நாம் தவிர்க்க வேண்டிய உணவு எது? ஆம், உடனடி உணவுகளும் பொரித்த உணவுகளும். நான்காவது, காலையில் சூரிய ஒளியில் கிடைக்கும் விட்டமின் எது? விட்டமின் டி. சௌகரியமாக அமருக, கண்களை மூடிக்கொள்க, இது தியான செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை? ஆம் மாணவர்களே, இது முதலாவது படிமுறை. அடுத்த ஆறாவது வினா, நான் ஆசிரியரின் சொற்படி நடந்து வெற்றி பெறுவேன், இது தியான செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை? ஐந்தாவது படிமுறை என்பதே விடையாகும். அடுத்த வினா, நான் எனது குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளையாவேன், இது தியான செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை? மூன்றாவது படிமுறை. அனைவரின் உள்ளங்களும் அமைதி பெறட்டும், இது தியான செயற்பாட்டில் எத்தனையாவது படிமுறை? மாணவர்களே, நான்காவது படிமுறை. நான் ஒளிவிளக்காவேன், உலகிற்கும் ஒளி ஊட்டுவேன், இது தியான பயிற்சியில் எத்தனையாவது படிமுறை? படிமுறை மூன்று மாணவர்களே. தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியில் படிமுறை 3, தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியில் படிமுறை 4 இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தரம் 5 கூறியவற்றையே நான் கூறுகின்றேன். படிமுறை 3 உலகிற்கு ஒளி விளக்காவேன் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வினா, தியான பயிற்சி செயற்பாட்டில் முதலாவது படிமுறை எது? உடலை தளர்த்துதல். மனதை ஒருநிலைப்படுத்தும் தியான செயற்பாட்டில் 2வது படிமுறை எது? உள்ளத்தை தளர்த்துதல். அப்போதுதான் உங்களுக்கு சூழல் ஒலிகளும் உங்கள் இதய துடிப்பையும் கூட கேட்கக்கூடியதாக இருக்கும். சூரிய நமஸ்கார பயிற்சிகளை மேற்கொள்ள உகந்த நேரம் இது. காலை நேரமே உகந்த நேரம். மாணவர்களே, நீங்கள் பாடசாலையில் காலை நேரத்திலேயே சூரிய நமஸ்கார பயிற்சியை மேற்கொண்டிருப்பீர்கள். காலை சூரிய நமஸ்கார பயிற்சியின் போது சூரிய ஒளியிலிருந்து எமக்கு விட்டமின் டி என்பது கிடைப்பதும் நீங்கள் அறிந்த விடயமே. தியான பயிற்சி செயற்பாடுகளில் 3 படிமுறை எது? மன உறுதி ஆகும். மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் 4 படிமுறை எது? 4 படிமுறை பிரார்த்தனை. உங்கள் பாடசாலை, உங்கள் குடும்பம், உங்கள் நாட்டுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள். 15வது வினா, மாணவர்களே, தியான பயிற்சி செயற்பாட்டில் 5 படிமுறை எது? 5 படிமுறை மலர்வு என்பதாகும். கண்களை மெல்ல மூடுதல். இச்செயற்பாடு இடம்பெறுவது தியான செயற்பாட்டில் 8வது படிமுறை. இது 1வது படிமுறை என்பதே விடையாகும். நான் சுற்றுப்புற ஒளிகளை நன்றாக செவிமடுக்கிறேன். இது தியான செயற்பாட்டில் 8வது படிமுறை. இது 2வது படிமுறையாகும் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, நாம் இப்போது எமது நல்வாழ்வு பற்றிய கற்றலின் இறுதி நேரத்திற்கு வந்துள்ளோம். இப்போது இன்று கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து நான் வினாவும் 3 வினாக்களுக்கு விடைகளை எழுதி 0770-702-710 எனும் கைபேசி இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் ஊடாகவோ உங்கள் விடைகளை அனுப்பி வைக்க முடியும். மீண்டும் கைபேசி இலக்கத்தை நினைவுபடுத்துகின்றேன். 0770-702-710. வினாக்களுக்கு செல்வோம் மாணவர்களே. முழு உலகையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்பது 8வது படிமுறை. ஆம் மாணவர்களே, தியான பயிற்சியின் போது முழு உலகையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்பது 8ஆம் படிமுறை. 2வது வினா மாணவர்களே, படிக்காத மேதை என்று ஒருவரை குறிப்பிட்டேன். நாம் அறிந்த 3 எளிமையான பிரபலங்கள் வாழ்க்கையில் படிக்காத மேதை என ஒருவரை குறிப்பிட்டேன். இவரே படிப்பிற்காக வழிவகுத்தார் என்பதையும் குறிப்பிட்டேன். அந்த படிக்காத மேதையின் பெயர் என்ன? 2வது வினா மாணவர்களே, படிக்காத மேதை யார்? 3வது, சூரிய நமஸ்காரம் 8 படிமுறைகளை கொண்டது? சூரிய நமஸ்காரம் 8 படிமுறைகளை கொண்டது? ஆம் மாணவர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சுற்றாடல் சார்ந்த கருப்பொருள் பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை கல்வி அமைச்சியூடாக செயற்படுத்தப்படும் இவ் கல்வி சேவையில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் திருமதி ஸ்வர்ணலதா ஆசைத்தம்பி. வணக்கம் மாணவர்களே.